வணக்கம். உங்களுடைய இயற்பியல் பாடப்பகுதியிலிருந்து மின்துகள்கள், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் பத்தின அடிப்படை பண்புகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா இன்னைக்கு?
கண்டிப்பா.
குறிப்பா இந்த புள்ளி மின்துகள்கள்ங்கிற கான்செப்டை வச்சு இதை எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம்னு உங்க நோட்ஸ் சொல்லுது. ஸோ இந்த பண்புகள் என்ன, இது ஏன் முக்கியம்னு பார்க்கலாம்.
ஆமா, பொதுவா சார்ஜ்னா பிளஸ் மைனஸ்னு ரெண்டு வகை இருக்கு. அதோட விளைவுகள் ஒன்னு ஒன்னு கேன்சல் பண்ணும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இதுக்கு மேலேயும் சில முக்கியமான பண்புகள் இருக்கு, அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க.
சரி, முதல்ல சார்ஜ்களை எப்படி கூட்டுறது? இது சிம்பிளா மாஸ், அதாவது நிறைய கூட்டுற மாதிரி தானா இல்ல வேற மாதிரி?
ஓரளவுக்கு ஆமா, நிறைய போலவே இதுவும் ஸ்கேலார் தான். சோ திசை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு.
என்ன அது?
நிறை எப்பவுமே பாசிட்டிவ் தானே, ஆனா சார்ஜ் வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம். அதனால கூட்டும் போது அந்த குறிய சைனை சரியா கவனிக்கணும், அதுதான் முக்கியம்.
ஓ, அப்படியா?
ஆமா. இப்போ ஒரு சிஸ்டம்ல Q1, Q2, Q3 அப்படின்னு நிறைய சார்ஜ் இருந்தா மொத்த சார்ஜ் வந்து Q = Q1 + Q2 + Q3 அப்படின்னு எல்லாத்தையும் நேரா கூட்ட வேண்டியதுதான். ஆனா பிளஸ்னா பிளஸ் மைனஸ்னா மைனஸ்னு கரெக்டா போடணும்.
சரி, உதாரணத்துக்கு இப்போ +1 +2 அப்புறம் -3 +4 -5 யூனிட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ மொத்த சார்ஜ் வந்து +1 +2 -3 +4 -5, ஆக மொத்தம் -1 யூனிட், அப்படிதானே?
பர்ஃபெக்ட், சரியா சொன்னீங்க. அந்த இயற்கணித கூட்டல், அதாவது ஆல்ஜிப்ராயிக் சம் தான் இங்க விஷயம். குறி ரொம்ப முக்கியம்.
ஓகே, புரிஞ்சுது. அடுத்ததா, இந்த சார்ஜ் அழியுமா அல்லது புதுசா உருவாக்க முடியுமா? நாம பொருள்களை தேய்க்கும் போது சார்ஜ் வருதே, அப்போ அது உருவாகுது தானே?
இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆக்சுவலா நாம தேய்க்கும் போது நடக்கிறது என்னன்னா, ஒரு பொருள்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இன்னொரு பொருளுக்கு இடம் மாறுது, அவ்வளவுதான்.
அப்போ புதுசா உருவாகிறது இல்லையா?
இல்லவே இல்ல, புதுசா எந்த சார்ஜும் உருவாகிறதும் இல்ல, ஏற்கனவே இருக்கிற சார்ஜ் அழியறதும் இல்ல. இதுக்கு பேர் தான் மின் துகள்கள் அழியா விதி, கான்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னு சொல்வோம்.
கான்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்.
ஆமா, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு, அதாவது ஒரு ஐசலேட்டட் சிஸ்டம்ல மொத்த சார்ஜோட அளவு எப்பவும் மாறவே மாறாது. இது சும்மா தியரி இல்ல, பல சோதனைகள்ல திரும்ப திரும்ப நிரூபிச்ச உண்மை.
ஆனா சில சமயம் ஈர்த்திய துகள்களை உருவாக்குதே. உங்க நோட்ஸ்ல கூட நியூட்ரான் வந்து புரோட்டானாவும் எலக்ட்ரானாவும் மாறுறத பத்தி இருக்கு, அங்க புது சார்ஜ் வருதே.
நல்ல பாயிண்ட். அங்கேயும் பாருங்க, ஆரம்பத்துல நியூட்ரானுக்கு சார்ஜ் என்ன?
ஜீரோ.
ஆமா, நியூட்ரல். அது உடையும் போது ஒரு புரோட்டான் +E, ஒரு எலக்ட்ரான் -E. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க, +E + -E, என்னாச்சு?
ஜீரோ.
அதேதான், பாத்தீங்களா? அந்த வினைக்கு முன்னாடியும் மொத்த சார்ஜ் ஜீரோ, பின்னாடியும் மொத்த சார்ஜ் ஜீரோ. சோ அந்த அழியா விதி அங்கேயும் கரெக்டா வேலை செய்யுது.
அட, ஆமான்ல, இது சூப்பரா இருக்கே. சரி, இன்னொரு முக்கியமான பண்பு பத்தி கேட்கணும். இந்த சார்ஜ் எல்லாம் ஏதோ ஒரு அடிப்படை அளவோட மடங்கா மட்டும்தான் இருக்குமா? அதாவது கண்டினியூஸா இல்லாம ஸ்டெப் ஸ்டெப்பா?
மிகச்சரியா சொன்னீங்க. அதுக்கு பேர் தான் மின்துகள்களின் குவாண்டமாக்கல், குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்.
குவாண்டமாக்கல்.
ஆமா, எந்த ஒரு தனித்த சார்ஜை நீங்க எடுத்தாலும் சரி, ஃப்ரீ சார்ஜ், அது எப்பவுமே ஈன்னு சொல்ற ஒரு அடிப்படை அழகோட முழு எண் மடங்கா தான் இருக்கும். அதாவது Q = NE. இதுல N வந்து ஒரு முழு எண், 1, 2, 3 இல்ல -1, -2, -3 இப்படி.
ஓகே, ஈனா எலக்ட்ரான் சார்ஜ் தானே?
அடேதா, ஒரு எலக்ட்ரான் மேல இருக்கிற சார்ஜோட அளவு, மேக்னிடியூட். புரோட்டானுக்கும் அதே அளவு சார்ஜ் தான், ஆனா பாசிட்டிவ். இந்த ஈயோட மதிப்பு ரொம்ப ரொம்ப சின்னது, சுமார் 1.602 × 10⁻¹⁹ கூலும்.
கூலும், அதுதான் சார்ஜோட யூனிட்டா?
ஆமா, கூலும் தான் SI யூனிட். ஆனா அது வந்து நடைமுறைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய யூனிட்.
எவ்வளோ பெருசு?
கற்பனை பண்ணி பாருங்க, ஒரே ஒரு கூலும் நெகட்டிவ் சார்ஜ்ல -1C, கிட்டத்தட்ட 6 பக்கெட்ல 18 சைஃபர் போட்டா எவ்வளோ வருமோ அத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதாவது 6 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்ஸ்.
அப்பாப்பா, நம்பவே முடியலையே.
அதனாலதான் நாம பொதுவா மைக்ரோ கூலும், அதாவது 10⁻¹⁶ கூலும், இல்லைனா மில்லி கூலும், 10⁻¹³ கூலும், இந்த மாதிரி சின்ன யூனிட்ஸ் தான் பயன்படுத்துவோம்.
உங்கள் பாடப்புத்தகத்தில் ஒரு கணக்கு கூட இருந்துச்சு, ஒரு செகண்டுக்கு 1 பில்லியன் அதாவது 10^9 எலக்ட்ரான்ஸ் ஒரு பொருள்லேருந்து போனாலும் ஒரு கூலும் சார்ஜ் சேர எவ்வளோ காலமாகணும்?
ஆமாம், அந்த கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 198 வருஷம் ஆகும்.
198 வருஷமா? அடேங்கப்பா,
நினைச்சு பாருங்க, இதிலிருந்தே கூலும் எவ்வளோ பெரிய அழகுன்னு புரியுதில்ல?
நிச்சயமா. ஆனால் இப்போ ஒரு கேள்வி, இந்த சார்ஜ் எல்லாம் இப்படி குவான்டைஸ்லாம் அதாவது பிட் பிட்டா தனித்தனி அழகா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில கரண்ட் போகும்போதோ இல்ல எலக்ட்ரானிக்ஸ் வேலை செய்யும் போதோ அது அப்படி தெரியலையே, ஒரு தொடர்ச்சியான ஓட்டம் மாதிரி தானே ஃபீல் ஆகுது.
நல்ல கேள்வி. அது ஏன்னா நம்ம பார்க்குற பெரிய பொருட்கள்ல மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல இருக்கிற சார்ஜோட அளவு அந்த அடிப்படை யூனிட் ஈயை விட பல பல மடங்கு அதிகம்.
ஓ,
உதாரணமா ஒரு மைக்ரோ கூலும் சார்ஜ் எடுத்துக்கிட்டா கூட அதுல சுமார் 10^13 மடங்கு ஈ அளவு சார்ஜ் இருக்கு. இவ்வளோ அதிகமா இருக்கும்போது அந்த தனித்தனி ஈ நமக்கு தெரியாது.
புரியுது.
அது ஒரு குழாயில தண்ணி வேகமா போற மாதிரி. தண்ணி தனித்தனி மூலக்கூறுகளால் ஆனதுதான், ஆனா வேகமா போகும்போது அது ஒரு தொடர்ச்சியான தாரை மாதிரி தானே தெரியுது இல்லையா?
ஆமா ஆமா,
அதே மாதிரிதான் இதுவும். ஆனா நீங்க அணுக்கள் மூலக்கூறுகள் லெவலுக்கு மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல போனீங்கன்னா அங்கு இந்த குவாண்டமாக்கள் பண்புதான் ராஜா, அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது.
ஓகே, அப்போ இன்னைக்கு நாம உங்க பாடங்கள்லிருந்து மின் துகள்களை எப்படி கூட்டலாங்கிற அடிட்டிவிட்டி, அப்புறம் அது அழியாதுங்கிற கன்சர்வேஷன், அப்புறம் ரொம்ப முக்கியமா அது அடிப்படை அழகுகளோட மடங்காத்தான் இருக்குங்கிற குவாண்டைசேஷன், இந்த 3 முக்கிய பண்புகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஆமா, நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த சார்ஜ் இப்படி குவாண்டைஸ்டா சின்ன சின்னதா பிரிக்கப்பட்டு அதே சமயம் அதோட மொத்த அளவு மாறாம கன்சர்வ்டா இருக்கிற இந்த 2 சிம்பிளான விதிகள் நம்ம அப்பப்போ உணர்ற அந்த சின்ன ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஷாக்ல இருந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர் சிப்ஸ் வரைக்கும் எல்லா மின்னியல் நிகழ்வுகளையும் எப்படி அடிப்படையில இயக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த விதிகள் இல்லைன்னா நம்ம உலகம் இப்படி இருக்குமா? இந்த அடிப்படை பண்புகளோட தாக்கம் எவ்வளோ ஆழமானது பாருங்க.